கர்த்தர் இந்த மாலை நேரத்திலும் நம்முடைய தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொள்ளுகிறதான வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-7 உள்ள வசனங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2:1-7 வசனங்களை வாசிக்கலாம்.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது, உன் கிரியைகளையும்
உன் பிரயாசத்தையும்
உன் பொறுமையையும்
நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும்
அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை
நீ சோதித்து
அவர்களை பொய்யர்கள் என்று கண்டறிந்ததையும்
நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும்
பொறுமையாயிருக்கிறதையும்
என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல்
பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் ஆனாலும்
நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று
உன் பேரில் எனக்கு குறை உண்டு ஆகையால்
நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து
மனம் திரும்பி
ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக
இல்லாவிட்டால்
நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து
நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்குத்தண்டை அதனிடத்திலிருந்து நீக்கிவிடுவேன்
நான் வெறுக்கிற
நிக்கொலாய் மதஸ்தரின் கிரியைகளை
நீயும் வெறுக்கிறாய்
இது உன்னிடத்தில் உண்டு
ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை
காதுள்ளவன் கேட்க கடவன்
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ
அவனுக்கு
தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற
ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறதான செய்தி, இதை நான் அநேக ஒரு சில பல மாதங்களாகவே இதை குறித்து என் உள்ளத்தில் ஒரு தூண்டுதல் உண்டு. சபைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த இடத்தில் 7 சபைகள், அன்றைக்கு முதல் நூற்றாண்டிலே 7 சபைகள் 7 பிரதானமான பட்டணங்களிலே தோன்றியது. அந்தந்த சபைகளுக்கு ஆண்டவர் செய்திகளை அனுப்பினார். இந்த சபையின் காரியத்தை பார்க்கும்பொழுது இந்த சபைக்குரிய காரியங்கள் இந்த 2:3 இந்த 2 அதிகாரத்திலும் 7 சபைகளுக்கான செய்திகள் இங்கே அடங்கியிருக்கிறது. இந்த 7 சபைகளுக்கான செய்திகளை நீங்கள் கவனித்து பார்த்தால், இன்றைக்கு ஒரு சபைக்கு வேண்டிய அத்தனை போதனைகளையும் இந்த 7 சபைகளுக்கான போதனையிலே ஆண்டவர் அடக்கி வைத்திருக்கிறார். ஆனாலும் இந்த 7 சபைகளுக்கு சொன்னதும் 7 வித்தியாசமான ரகங்கள், வித்தியாசமான காரியம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவைகள் வித்தியாசமான சூழ்நிலைகளில் இருந்த சபைகள், வித்தியாசமான பட்டணங்களில் இருந்த சபைகள், வித்தியாசமான கலாச்சாரம் உள்ள ஜனங்களுக்கு நடுவில் இருந்த சபைகள். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை குறித்து கர்த்தர் இந்த இடத்துல வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த சபைகளுக்கு கொடுக்கிற செய்திகளை நம்ம கவனிச்சு பார்த்தீங்களால், ஒவ்வொரு செய்தி வருகிற நாட்களில் கர்த்தருக்கு சித்தமானால் அதை நான் தொடர்ந்து ஒவ்வொரு சபையும் எடுக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். இந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் நாம் கவனித்து பார்க்கும் பொழுது, இந்த செய்திகளில் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். இந்த சபைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகளை பார்க்க முடியும். ஆண்டவர் கொடுக்கிற வாக்கு தத்தங்களை பார்க்க முடியும், ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புகளை பார்க்க முடியும், ஆண்டவர் அவர்களுக்கு வைத்திருக்கிற நித்திய மகிமை குறித்து பார்க்க முடியும். இப்படி பல விஷயங்களை ஆண்டவர் அப்படியே கலந்து கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதங்களிலும் வித்தியாசங்கள் இருக்கிறது. இது ரொம்ப ஒரு ஆழமான சத்தியம். சொல்ல போனால் இந்த ஒரு சபையின் செய்தியை ஒன் அவர்ல பேச முடியாது. இதை வார்த்தைக்கு வார்த்தை எடுத்து பேசினால் ஒவ்வொரு வசனத்தையும் ஒரு மணி நேரம் பேசலாம். அவ்வளவு விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கிறது, அவ்வளவு செய்தி அதற்குள் இருக்கிறது. இது ஒரு சபையின் செய்தி ஒன் அவர்ல பேசுறது கஷ்டம். ஆனா இப்ப நான் உங்களுக்கு பேசுகிறது ஜஸ்ட் ஒரு ஹைலைட், அவ்வளவுதான். இது ஒரு ஹைலைட் பண்ற மாதிரியான ஒரு அடிப்படை காரியத்தை மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் ஒவ்வொரு சபைக்கு பின்னால் ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்களிலும் ஒவ்வொரு வசனத்திற்குள்ளும் ஆழமான சத்தியங்கள் இருக்கிறது. அதனால இன்றைக்கு இந்த எபேசி சபையை குறித்து நம்ம ஏற்கனவே இதுல சில வசனங்களை பல செய்திகள் நம்ம கேட்டிருப்போம். ஆனால் இப்பொழுதும் இதுல இருந்து சில முக்கியமான காரியங்களை கவனிக்கலாம். முதலாவது, எபேசி சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் ஒரு செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பார், தன்னைத்தானே அறிமுகப்படுத்துவார் ஒவ்வொரு விதத்தில். இந்த எபேசி சபைக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற விதம் என்னவென்றால், ஏழு நட்சத்திரங்களை தனது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்குகளின் நடுவில் நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். தன்னுடைய அட்ரஸ் கொடுக்கிறார், நான் எங்க இருக்கிறேன், என் கையில என்ன இருக்குது. இதுதான் ஆண்டவர் சொல்லுகிற அறிமுகம், தன்னை குறித்து ஆண்டவர் கொடுக்கிற ஒரு அறிமுகம். இந்த அறிமுகம் தான் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது ஏழு சபைகளுக்கும் இந்த அறிமுகம் ஒரு பொதுவானது. அந்த ஏழு சபை மட்டுமல்ல, இந்த காலத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளுக்கும் இந்த அறிமுகம் பொருத்தி வரும். இதுல பார்க்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்லுகிற விலாசம், நான் ஏழு பொன் குத்து விளக்குகள் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னார். அதை அறிவதற்கு அதுக்கு முந்தின வசனம் முதல் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம்.
என் வலது கரத்தில் நீ கண்ட ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபைகளின் தூதர்களாம் நீ கண்ட ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம்
இல்லையா. இப்ப இந்த இடத்துல இந்த பின்னணி நம்ம கவனிக்கணும். யோவான் அப்போஸ்தலன் ஆவிக்குள்ளாக்கப்பட்டு அவன் கர்த்தருடைய சமூகத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட பொழுது இந்த காரியத்தை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுக்கிறார். யோவானுக்கு வெளிப்படுத்தி இது ஆசியாவில் இருந்த ஏழு சபைகளுக்கு போக வேண்டும். இதில் இந்த எபேசி சபை என்பது புறஜாதி ஜனங்களால் நிறைந்த ஒரு சபை, புறஜாதி ஜனங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்ததான தேவ பிள்ளைகளுக்குரிய சபை. இந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற முதல் காரி, தன்னை அறிமுகப்படுத்துகிற விதம், ஏழு நட்சத்திரங்களை தன் வலதுகரத்தில் வைத்திருக்கிறேன். அந்த ஏழு நட்சத்திரங்கள் என்பது ஏழு சபைகளின் தூதர்கள் அப்படிங்கிறார். ஏழு பொன் குத்து விளக்குகள் என்பது ஏழு சபைகள் அப்படின்னார். அப்படியானால் இந்த இடத்தில் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சபையின் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறேன். என்னுடைய விலாசம் என்ன, உயிர்த்தெழுந்த இயேசு. இன்னைக்கு நம்ம உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்ம தியானிச்சோம். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு தன்னுடைய காரியத்தை எங்கே அவர் செயல்படுத்துகிறார், முதலாவது சபையிலே நான் இருக்கிறேங்கிறார். சர்ச்சுன்றது ஆண்டவர் தன்னுடைய விலாசத்தை கொடுக்கிறார், அந்த பொன் குத்து விளக்குகளின் நடுவிலே நான் உலாவறேன்றார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருக்கு இந்த கடைசி நாட்களில் சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். புரிதலா, சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குகிறதா இருக்கிறது என்று. அப்படின்னா ஆண்டவர் சபையை பரிசுத்தம் உள்ள ஒரு மனவாட்டியாய், கரை திரை முதலானவைகள் அற்ற ஒரு மனவாட்டியாய் ஆயத்தப்படுத்தி சபையைத்தான் ஆண்டவர் எடுத்துக் கொள்வதற்கு வருகிறாரே தவிர உலகத்தை எடுத்துக் கொள்வதற்கு ஆண்டவர் வரல இல்லையா. கடைசி நாட்களில் கர்த்தர் எதுக்கு வராரு, சபையை எடுத்துக் கொள்வதற்காக. அப்ப சபையை எடுத்துக் கொள்வதற்காக கர்த்தர் வருகிறார் என்றால் சபை ஆயத்தமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலும் கர்த்தருடைய சித்தத்திலும் சபை ஆயத்தமாக வேண்டும். அதனால கர்த்தருடைய ஃபோக்கஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா சர்ச், சபையின் மேலதான் ஆண்டவருடைய நோக்கம். சபை என்று வரும்பொழுது ஒவ்வொரு தனிப்பட்ட தேவ பிள்ளைகளை அது குறிக்கும், ஒவ்வொரு தனி நபர்களை அது குறிக்கும், ஒவ்வொரு தனி நபர்கள், அதில் ஒவ்வொருவருக்கு வித்தியாசமான காரியங்கள் இருக்கிறது. ஆனால் தன்னால் தெரிந்து கொள்ளப்பட்டு தன்னுடைய ரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் சபைக்குள் கொண்டு வந்தவுடனே அவர்கள் மேலதான் ஃபோக்கஸா இருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் உலகத்தின் மேல ஃபோக்கஸா இல்லையா? உலகத்தின் மேல் ஆண்டவர் ஃபோக்கஸா இருக்கிறது என்பது இரண்டாவது காரியம். பாத்தீங்கன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை குறித்துதான் ஆண்டவர் என்னைக்குமே ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்பார். அந்த ஃபோக்கஸ் நம்ம மேல் இருக்கும் பொழுது நம்ம தான் உலகத்தை சந்திக்கணும். ஆண்டவர் நம்மளை சந்திக்கிறார், நம்ம உலகத்தை சந்திக்கணும். உதாரணத்துக்கு பாத்துட்டீங்கன்னா, இப்ப உங்களுக்கு அதுக்கு இன்னொரு வார்த்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது தன்னை சுற்றிலும் இருந்த தான் பல இடங்களிலே சென்று ஊழியத்தை செஞ்சார். இப்பொழுது அவருடைய ஊழியத்தின் காரியம் இந்த உலகத்திலே முடிந்து அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் அளவு அநேகருக்கு தரிசனமாக எடுத்துக் கொள்ளப்பட்டார். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர் பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். அவர் எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவருடைய ஊழியத்தை அப்போஸ்தலர்கள் கையிலே கர்த்தர் விட்டு கொடுத்தார். அதை தொடர்ந்து செய்யும்படி அவங்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு காலையில் சொன்னேன், அப்போஸ்தல நடவடிக்கைகள் ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அந்த ஊழியம் அப்போஸ்தலர் கையிலே கொடுக்கப்பட்டது, இன்னைக்கு காலகாலமாய் சபையின் கையிலே கொடுக்கப்பட்டிருக்குது. இன்னைக்கு நாம் அந்த வரிசையில நாம் வந்திருக்கிறோம். அப்படியே காலங்காலமாய் கண்டினியூ ஆகிட்டே வருது. இன்னைக்கு அந்த இடத்துல நாம வந்திருக்கிறோம். இப்படி இருக்கும்பொழுது இயேசு கிறிஸ்து இன்னைக்கு என்ன செய்கிறார் வாசிங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 7:25 வாசிக்கலாம். எபிரேயர் 7:25
மேலும் தமது மூலமாய்
தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக
வேண்டுதல் செய்யும்படிக்கு
அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராகையால்
அவர்களை முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமையுள்ளவராயும் இருக்கிறார்.
இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்தவர், இனி மரிப்பதில்லை. என்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்து இப்ப என்ன செய்கிறார்? பிதாவின் வலது வாரசத்தில் போய் உட்கார்ந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆனால் இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவரானபடியால் அவர்களை முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் என்ன? அவர் என்ன செய்கிறார்? தமது மூலமாய் தேவனிடத்தில் சேர்கிறவர்களுக்காக அவர் எப்போதும் வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்கிறார். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் பிரசங்க ஊழியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் ஜனங்களை விடுதலை செய்கிற ஊழியம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் அற்புதங்களை செய்கிற ஊழியம் கிடையாது. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் நமக்காக தேவனிடத்தில் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வேண்டுதல் செய்வதுதான். எவ்வளவு ஒரு சாக்கியம். அப்போ பிரசங்கம் பண்றது அவருடைய ஊழியம் இல்லை, அற்புதம் செய்யறது ஊழியம் இல்லை, விடுதலையாக்குறது அவருடைய ஊழியம் இல்லைன்னா அது யார் செய்யறது? அதை நம்ம செய்யணும். பிரசங்கிக்க வேண்டிய வேலை நம்ம செய்யணும். ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டிய ஊழியத்தை நம்ம செய்யணும். ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டிய ஊழியத்தை நம்ம செய்யணும். புறஜாதி ஜனங்களை சந்திக்க வேண்டிய காரியத்தை நம்ம செய்யணும். நம்மை சுற்றிலும் இருக்கிறதான சபைக்கு வெளியே இருக்கிற ஜனங்களை ஆசீர்வதிப்பதும் அவர்களுக்கு கர்த்தரை கொண்டு வருவதும் நம்ம வேலை. தன்னுடைய வேலையை நம்ம கையில் கொடுத்துட்டு நமக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவுடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா சபை. இயேசு கிறிஸ்துடைய ஃபோக்கஸ் என்ன அப்படின்னா தேவ பிள்ளைகள். இயேசு கிறிஸ்துடைய ஃபோக்கஸ் என்னன்னா அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தமது பிள்ளைகளை காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களை காத்துக்கொள்ளணும். அவருடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொள்ளணும். அவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுதுதான், அதனாலதான் இங்கே சபைகளுக்கு ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். சபையின் நடுவிலே நான் உலாவுகிறேன். ஏன் இங்கே உலாவி ஆண்டவர் ஒவ்வொருவருடைய காரியத்தையும் பிதாவுக்கு கொண்டு செல்லுகிறார். நம்முடைய காரியமாக நமக்காக ஜெபிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு யாருமே சொல்லக்கூடாது. ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை எனக்கு யாருமே ஜெபிக்கிறதுக்கு இல்லைன்னு சொன்னா அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா 24 hours நமக்காக ஜெபிக்கிறவர் ஒருத்தர் மேல இருக்கிறார். ஆமென். 24 hours இயேசு கிறிஸ்து தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக இரவும் பகல் ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்காக. அதனால எனக்காக ஜெபிக்கிறதுக்கு யாரும் இல்லைன்னு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் யாரும் அந்த வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. நமக்காக எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு ஆண்டவர் நமக்காக பிதாவின் வலது பாரசத்தில் இருக்கிறார். இரண்டாவது நீங்க பாத்தீங்கன்னா அவர் கையில் என்ன இருக்கிறது? 7 நட்சத்திரங்கள். இந்த 7 நட்சத்திரங்கள் என்பது எதை குறிக்கிறது என்றால் 7 சபைகளின் தூதர்களை குறிக்கிறது. இந்த தூதர்கள் என்கிற காரியத்தை நிறைய பேர் அப்படியே லிட்டரலா எடுத்துக்கிறாங்க. அன்னைக்கு சமீபத்தில் நான் ஏஞ்சல் டிவியில் ஒரு செய்தி பார்த்தேன். அதில் பார்த்துட்டு இருக்கும்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. சரி, நான் அதை ரொம்ப கவனமாக கவனித்து பார்த்தேன். என்ன தான் சொல்கிறாருன்னு 14 வகையான தூதர்கள் இருக்கிறார்கள் அப்படி பிரசங்கத்தை ஆரம்பித்து அதில் பல விஷயங்கள் அதில் போயிட்டு இருந்துச்சு. அதில் பார்க்கும்பொழுது ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தேவ தூதன் இருக்கிறான், ஒரு ஏஞ்சல் இருக்கிறாங்க அப்படின்னு கொண்டு வந்தார். அது சரியானதல்ல. இந்த இடத்துல தூதன் என்பது எதை குறிக்கிறது என்றால் அந்த சபைக்கு கர்த்தர் நியமித்த ஊழியரை தான் குறிக்கும். தூது கொடுப்பது, ஆண்டவருடைய செய்தியை வார்த்தைகளை தூதாய் கொடுப்பது, இது தேவ தூதனை குறிக்காது. சபைக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஊழியருக்கு ஆண்டவர் செய்தியை அவர் கொடுக்கிறாரு, அதைய அந்த தூதனுக்கு சொல்லுன்றார். அப்படியானால் சபை நடத்தும்படிக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற தூதனுக்கு தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து அதை சபைக்கு கொண்டு செல்ல ஆண்டவர் வைக்கிறார். இதுதான் உண்மை. சபைக்கு கர்த்தர் கொண்டு செல்ல வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை போஷிக்க விரும்புகிறார். ஏன்னா சபை ஆயத்தமாகணும், பரலோகத்துக்கு வரணும். பரலோகத்திற்கு வர வேண்டும் என்றால் தன்னுடைய வார்த்தைகளை அந்த போதகன் ஜனங்களுக்கு கொண்டு சென்றால்தான் அந்த ஜனங்கள் ஆயத்தமாகி பரலோகத்துக்கு வர முடியும். இஷ்டம் போல எதையாவது ஒன்று பேசினால் ஜனங்கள் பரிசுத்தம் அடைய மாட்டாங்க. இஷ்டம் போல ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு புக்கை படிச்சு ஏதாவது ஒன்று பேசுனாங்கன்னா ஜனங்கள் ஆயத்தமாக மாட்டாங்க. இஷ்டம் போல ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு கதை சொல்லி கதை முடிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் வரவே வராது. அவங்க ஆயத்தமாக மாட்டாங்க, பரலோகத்துக்கு ஆயத்தமாக மாட்டாங்க. இதுல என்ன தெரியுதுன்னா ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை நேசிக்கிறார், தம்முடைய சபையை நேசிக்கிறார். அந்த ஜனங்களோடு தான் பேசணும்னு நினைக்கிறார். புரியுதுல? அந்த ஜனத்தோடு தான் பேசணும்னு நினைக்கிறார். ஒரு மனுஷன் பேசக்கூடாது, தான் பேசணும்னு அவர் நினைக்கிறார். அதனாலதான் அவர் செய்தி கொடுக்கிறார். அது எனக்கு நல்லா தெரியும். பல நேரத்தில் நான் செய்திகளை கத்தர் கொடுக்கும் பொழுது ஒரு பக்கத்தில் அந்த டைம் சண்டேக்கு நெருங்கி வர வர கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் ஒரு பக்கம் ரிலாக்ஸா இருக்கும். எப்படி ஆண்டவர் கொடுத்துருவார், கொடுக்காம இருக்கவே மாட்டார். ஏன்னா எனக்கு இந்த சபையை குறித்து இங்க இருக்கிற ஜனங்களை குறித்து எனக்கு இருக்கிற பாரத்தை விட இங்க இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் ஆண்டவருக்கு இருக்கிற பாரம் அதிகம், அவருக்கு இருக்கிற பாரம் அதிகம். அந்த ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் என்ன சொல்லணும்ன்றதுல அவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். எனக்கு எல்லாருடைய பிரச்சனையும் தெரியாது, எல்லாருடைய தேவையும் தெரியாது, எல்லாருடைய மனநிலைமை தெரியாது. நேத்து ஒரு மாதிரி இருப்பாங்க, இன்னைக்கு என்ன மனநிலைமையோடு குடும்பத்தில் பிரச்சனையோடு வருவாங்க, ஏதாவது ஒரு போராட்டத்தோடு வருவாங்க, ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு வருவாங்க, மனவேதனையோடு வருவாங்க, சந்தோஷத்தோடு வருவாங்க, பல சூழ்நிலையோடு வருவாங்க, ஏதாவது இழப்போடு வருவாங்க. ஆனால் யார் என்ன நிலைமையில் வர்றாங்கன்றது எதுவுமே மொத்தமாக எனக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு அந்த வீட்டு விட்டு கிளம்பும் போது ஒரு பிரச்சனையோடு வராங்கன்னா அது ஆண்டவருக்கு தெரியும். ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்ன என்ன சூழ்நிலையோடு உள்ள நுழையிறாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியும். அப்ப அதை அறிந்திருக்கிற ஆண்டவர் அதற்கு ஏற்ற விதத்தில் ஆண்டவர் செய்தியை கொடுத்து அனுப்புவார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, நம்ம சபை ஆரம்பித்த புதுசுல ஒரு நாள் ஒரு செய்திக்காக நான் அந்த வாரம் ஃபுல்லா காத்துட்டு இருக்கிறேன். ஆண்டவர் எனக்கு செய்தி கொடுக்க டிலே ஆயிட்டே இருந்துச்சு. எனக்கு அப்படியே டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. சனிக்கிழமை ஆயிடுச்சு, காலையில் செய்திக்கான தலைப்பு வசனம் கூட கிடைக்கல. அதன் பிறகு அன்னைக்கு பகலெல்லாம் உட்கார்றேன், ஜெபிக்கிறேன், காலையிலிருந்து செய்திக்காக உட்கார்றேன், ஒன்றுமே கிடைக்கல. சாயங்காலம் 6 மணி ஆச்சு, எனக்கு ரொம்ப டென்ஷன் அதிகமாகி போச்சு. ஐயோ சாயங்காலம் 6 மணி ஆச்சு, நாளைக்கு காலையில பிரசங்கம் பண்ணுமே, தலைப்பு வசனம் கூட இல்லையே. திருப்பி உட்கார்றேன், 6 மணியிலிருந்து திருப்பி உட்கார்றேன். 7 மணி எங்கே நகரல, 7 மணி, 8 மணி, 9, 10, 11, 12, 1, 2 ஆச்சு, 2 மணி வரைக்கும் ஆச்சு, செய்தியே வரல. எனக்கு அதுக்கு மேலே உட்கார முடியல, அவ்வளோ டயர்டு. உட்கார்ந்து அப்படியே சொக்கி சொக்கி கீழே விழுது, அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, எக்ஸாஸ்ட் ஆகிட்டு. அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல, வேறு வழியே இல்லை. அதுக்கு மேலே உட்கார்ந்தாலும் பைபிள் படிக்க முடியல, அவ்வளோ டயர்டாகி போச்சு. வேற வழியே இல்லை, உட்கார்ந்தாலும் படிக்க முடியாத நிலைமை வந்ததுனால வேற வழியெல்லாம் போய் படுத்துட்டேன். படுத்துட்டு 2 மணிக்கு மேலே போய் படுக்கிறேன். கரெக்டாக 4:30 ஒரு 5 மணி இருக்கும், யாரும் எனக்கு தட்டினது போல இருந்துச்சு. அப்படியே நான் விழிக்கிறேன். அப்போ கட 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 கடன்னு ஒரு செய்தி என் உள்ளத்தில் ஓடுது, மைண்டில் அப்படியே வருது. யாரோ சொல்றது அப்படியே கேட்குது எனக்கு, அப்படியே ஆண்டவர் பேசுறது அப்படியே கேட்குது. ஒரு 7 காரியங்கள் வேகமாக வருது எனக்கு, தெளிவா நேரம் ஒருத்தர் சொல்றது அப்படி கேட்கிற மாதிரி இருக்குது. ஏன், ஏன், ஏன் அப்படின்னு ஒரு 7 ஏன் சொன்னார். யோசேப்புடைய வாழ்க்கையிலிருந்து, யோசேப்பு அவனுக்கு ஏன் சொப்பனம் வந்துச்சு, யோசேப்பு அவனை ஏன் அவனுடைய சகோதரர்கள் தூக்கி குடியில போட்டாங்க, யோசேப்பு அவனை ஏன் எடுத்து இஸ்மவனிடத்துல வித்தாங்க, யோசேப்பு அவனை ஏன் போர்த்திபார் வீட்டில் கொண்டு போய் அவன் கொண்டு போய் ஒப்படைச்சான், யோசேப்பு அவன் ஏன் ஜெயிலுக்கு போனான், யோசேப்பு அவனை ஏன் அந்த ஜெயிலிருந்து அந்த அங்கிருந்த பானபாத்திரக்காரனுக்கு அவனுக்கு ஏன் சொப்பனம் வந்துச்சு. இப்படி 7 ஏன் ஜஸ்ட் ஒரு 2-3 நிமிஷத்தில் வருது. அப்படியே முடிச்சேன், உடனே அதை ஒரு துண்டு பேப்பர்ல கிறுக்கி எழுதிக்கிட்டேன். அண்டவர் சொன்னதை அப்படியே எழுதிக்கிட்டேன். அது ஏன் 7 ஏன் மட்டும் எழுதிட்டு ஏதாவது அப்புறம் எடுத்து பைபிளை பார்த்து அந்த 7 ஏனுக்கான வசன நம்பர்ஸை மட்டும் நோட் பண்ணிக்கிட்டேன். வசன மெசேஜில் எழுதுறதுக்கெல்லாம் நேரம் டைம் இல்லை. அந்த வசன நம்பர்ஸை மட்டும் அப்படியே அப்படி பார்த்து எழுதி கொண்டு வந்து அன்னைக்கு பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே ஒருத்தர் ஓடி வந்தாங்க. வந்து அவன் நிலைமை என்னன்னா, திருமணமாகி ஒரே மாசத்தில், ஒரு மாசம் கூட 28 நாளில் தன் கணவனை இழந்ததான ஒரு பெண். கல்யாணம் ஆகி ஜஸ்ட் 28 டேஸ், 28 நாளில் தன் கணவனை இழந்த ஒரு பெண். வாழ்க்கை வெறுத்து போய், ஏன் எனக்கு இப்படி ஆச்சு, கல்யாணம் 28 நாள்லேயே புருஷன் இறந்து போயிட்டாரே, ஏன் நடந்ததுன்னு நொந்து வாழ்க்கை வெறுத்து போடுங்கிற மேலே இருந்த ஒரு பெண்ணை அன்னைக்கு வந்து கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க சர்ச்சுக்கு. கூட்டிட்டு வந்து அன்னைக்கு உட்கார்ந்தோன்னு இந்த ஏன், 7 ஏன் அந்த கேள்விகளுக்கு கொடுக்கப்பட்ட இந்த பதில் அவங்க வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கை என்ன நடந்து எனக்கு தெரியாது, அத்தனை காரியத்திற்கும் அப்படியே பதில் அவளுக்கு கிடைச்சது. அத்தனை விஷயமும் கிடைச்ச உடனே அன்னைக்கு சடனாக அவங்க வாழ்க்கை தேற்றப்பட்டது. அந்த வந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல அவருடைய இருதயம், ஏன்னா ஆண்டவர் நேர பேசுறது, அவருடைய இருதயம் தேற்றப்பட்டது, பலப்படுத்தப்பட்டது, ஸ்திரமானாங்க. மறுபடியும் கத்தர் குளிக்க ஆரம்பிச்சாங்க. கத்தரை விடுறதுக்கு இருந்தவங்க கத்தரை மறுபடியும் பிடிச்சுக்கிட்டாங்க, நல்லா வந்தாங்க. இன்னைக்கு கத்தர் அவ்வளவு நல்ல நிலைமையில அவங்களுக்கு கத்தர் வச்சிருக்கார். அவளுக்கு கத்தர் ஒரு வாழ்க்கையை திரும்பி ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு நல்ல நிலைமையில கத்தர் வச்சிருக்கார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் இதுதான் சபைக்கு கத்தர் வார்த்தையை கொடுக்கறதுன்றது. ஒவ்வொருத்தருடைய நிலைமையை பார்க்கிறாரு. யார் வரப்போறாங்கன்றது அவருக்கு தெரியும், அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும். அதனால தான் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது 7 சபையின் தூதர்களுக்கும் நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், இல்லையா, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், அவங்களுக்கு இதைத்தான் எழுதுன்றார். இதிலிருந்து ஆண்டவர் சபையை நேசிக்கிறார், ஒவ்வொரு தனிநபரை நேசிக்கிறார், ஒவ்வொரு தனிநபருடைய கொஸ்டினுக்கு பதில் கொடுக்க நினைக்கிறார். அதை தூதராய் இருக்கிற அந்த போதகராய் நியமிக்கப்பட்டவங்களுக்கு அதை கொடுக்கிறார். அது அவங்களுக்கே தெரியாது. கொடுத்து ஒவ்வொரு தனிநபருக்கும் ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதுதான் முதல் காரியம், முதல் வசனத்துடைய காரியம், ஏன் சபையில் இருக்கிறார். இரண்டாவது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். அடுத்தபடியாக ஆண்டவர், நான் இப்ப சுருக்கமாக நான் போயிட்டு இருக்கிறேன், அடுத்தபடியாக ஆண்டவர் ஒரு சபையிலே ஒவ்வொருத்தருடைய பிரயாசங்களை எல்லாம் ஆண்டவர் கவனிக்கிறார். அவரவர்கள் எடுக்கிற பிரயாசம், அவரவர்கள் செய்கிற காரியங்கள், இதுல பாத்தீங்கன்னா பிளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றார். உன் கிரியைகளை அறிஞ்சிருக்கிற, பிரயாசத்தை அறிஞ்சிருக்கிற, பொறுமை அறிஞ்சிருக்கிறேன், பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறத அறிஞ்சிருக்கிறேன், மற்றவங்களை சோதித்து பொய்யர்களை கண்டறிஞ்சது அறிஞ்சிருக்கிறேன், சகித்துக் கொண்டிருக்கிறத அறிஞ்சிருக்கிறேன், என் நாமத்து நிமித்தம் இடைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். இந்த இடத்தில் ஆண்டவர் ஒரு சபை என்று வரும் பொழுது ஒவ்வொருவருடைய காரியங்களையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை இந்த இடத்தில் ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்றார். இதை செய்யற, ரைட், ஓகே, பொறுமையா இருக்கிற, சகித்துக் கொண்டிருக்கிற, என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்படுற, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ற, இதுதான் அவருடைய பிரயாசங்கள். அவருக்காக நம்முடைய பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் ஆண்டவர் கவனிக்கிறார். இது என்ன தெரியுது, அவர் உங்களுக்கு லிஸ்ட் கொடுக்கிறார் என்னென்ன செய்யறீங்க என்றது. இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து எங்கேயோ இருக்கிறதாம் நினைக்க கூடாது. அந்த சபையின் தூதனுக்கு சொல்லும் பொழுது சொல்றாரு, இதெல்லாம் நான் அறிஞ்சிருக்கிறேன்ப்பா. அப்ப சபையை ஆண்டவர் என்ன செய்யறாரு, நோட் பண்ணிட்டே இருக்கிறார். அந்த சபைக்காக ஆண்டவர் ஒரு எவ்வளவு தூரம் கன்சர்ன்டா இருக்கிறாரோ, அந்த சபைக்காக எப்படி அந்த சபையிலே உலாவுகிறாரோ, அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுக்காக அவர் எப்படி அவர் ஜெபிக்கிறாரோ, எப்படி அந்த சபையில் இருக்கிற ஜனங்களை கேர் எடுத்து அவங்களுக்கு வசனத்தை அனுப்புகிறாரோ, அதே நேரத்தில் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட இருக்கிற நல்ல பிரயாசம், இந்த எபேசி சபையில பாத்தீங்கன்னா எல்லாம் பாசிட்டிவான பிரயாசம் இருக்குது. பொறுமையா இருந்தாங்க, சகிச்சாங்க, இழைப்படையாம பிரயாசப்பட்டாங்க, கள்ள உபதேசக்காரங்களை கண்டுபிடிச்சாங்க, அப்போஸ்தல அல்லாதவன் தங்களை அப்போஸ்தல சொன்னதை கண்டுபிடிச்சாங்க, எல்லா காரியத்தையும் பார்த்தாங்க. இது என்ன தெரியுதுன்னா சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பிரயாசங்களை ஆண்டவர் நேரடியாய் நோட் பண்ணிட்டு இருக்கிறார். இதுதான் தெரியுது, நம்ம என்ன பிரயாசப்படுறோம். சபைக்கு ஆண்டவர் பிரயாசப்படுறாரு இல்லையா, நம்மை குறித்து ஆண்டவர் பிரயாசப்படுறாரு. அதே நேரத்தில் ஆண்டவருடைய காரியமாக நாம் என்ன பிரயாசம் எடுக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் பார்த்துட்டே இருக்கிறார். நம்மை எவ்வளவு தூரம் ஆறுதல் படுத்த நினைக்கிறாரோ, எவ்வளவு தூரம் நமக்காய் வசனத்தை கொடுக்க நினைக்கிறாரோ, எவ்வளவு தூரம் நம்மை கேர் எடுக்க நினைக்கிறாரோ, அதே அளவுக்கு நாம் எந்த அளவுக்கு அவருக்காக செயல்படுகிறோம் என்பதையும் ஆண்டவர் கவனிச்சுட்டே இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அவங்களுடைய காரியத்தை லிஸ்ட் கொடுக்கிறாரு, நீங்க என்னென்ன செய்யறீங்க, என்னென்ன பண்றீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் அலர்ட்டா நீங்க கர்த்தருடைய காரியத்தில் இருக்கிறீங்க, இதை ஆண்டவர் நோட் பண்ணிட்டே இருக்கிறார். அப்ப நமக்கு தெரியணும், நம்ம ஆண்டவருக்காக நாம் செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் கவனிக்கிறார். ஒரு நபருக்கு நம்ம சுவிசேஷத்தை சொல்றோம், ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஒரு நபருக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவர் அதை கவனிக்கிறார். ஒரு நபருக்கு ஒரு கைப்பிரதி கொடுக்கணும், ஆண்டவர் அதை கவனிக்கிறார். கர்த்தர் சபைக்கு நமக்கு நம்ம மேல கேர் எடுக்கும் பொழுது நம்ம உலகத்தின் மேல் கேர் எடுக்கிறதையும் ஜனங்களை கொண்டு வருகிறதிலையும் நாம் எடுக்கிற ஒவ்வொரு பிரயாசத்தையும் கர்த்தர் கவனமாய் நோட் பண்றார். அதனால இந்த சபையை பார்த்தீங்கன்னா இது ஒரு செயல்படுகிற ஒரு சபையா இருந்தது. அதை அப்ரிஷியேட் பண்ணார். சபை என்னைக்குமே செயல்படணும். சபைனா நான் திருப்பி சொல்றேன், ஒவ்வொரு தனி நபர்கள், தனி நபர்கள் ஆண்டவருக்காக செயல்பட்டுட்டே தான் இருக்கணும். மௌனமா இருக்கக்கூடாது, சொந்த காரியத்தில் நம்ம இருந்துடக்கூடாது. ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்னை நம்ம பேரலாம் நம்ம லைஃப்ல செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும். நம்முடைய சொந்த காரியங்களின் நடுவிலும், சொந்த வேலைகளின் நடுவிலும், சொந்த எல்லா விதமான அலுவல்களுக்கு நடுவிலும் ஆண்டவருக்காக ஏதாகிலும் ஒன்னை நம்ம செஞ்சே ஆகணும். ஒண்ணுமே நம்ம செய்யாம இருக்கவே கூடாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை நோட் பண்றாரு. கடைசியில் கேட்பார், என் நாமத்துக்காக இந்த இடத்துல நீ ஓய்வில்லாமல் பிரயாசப்பட்டேங்கிறாரு. இழைப்படையாமல் பிரயாசப்பட்டேன் இவங்களை அப்ரிஷியேட் பண்ணாரு. நம்மளை பார்த்து கேட்பார்ல, ஒண்ணு செய்யல, எனக்காக நீ என்ன என்ன பிரயாசப்பட்டேன்னு கேட்பார்ல. இந்த வார்த்தையை வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதை எப்படி முடிக்கிறாரு. என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். இவங்களுக்கு அது பொருந்தும். இந்த வார்த்தை ஆண்டவர் நமக்கு சொல்ல முடியுமா? என் நாமத்து நிமித்தம் நீ இழைப்படையாம பிரயாசப்பட்டப்பா சொல்ல முடியுமா? அதே நம்மளை பார்த்து கேட்கலாம், என் நாமத்துக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்கலாம், என் நாமத்தை மகிமைப்படுத்தும் நீ என்ன பண்ண கேட்கலாம். இல்ல இவங்களுக்கு அது பொருந்துச்சு, நம்மளை பார்த்து என்ன கேட்பார்? என் நாமத்துக்காக நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்ட நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா? என் நாமத்துக்காக நீ என்ன செஞ்சேன்னு கேட்கக்கூடாது, அந்த லெவல் வந்துடக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஏதாகிலும் ஒன்றை ஆண்டவருக்கு மகிமையாக நாம் செய்ய வேண்டும், செய்ய வேண்டும். இதை என்ன ஆண்டவர் நோட் பண்ணி அதை சொல்றாரு, நம்முடைய பிரயாசத்தை எல்லாம் நோட் பண்றார். யார் யார் நம்ம என்னென்ன செய்யறோங்கிறத எல்லாம் நோட் பண்ற, அவருக்காக நம்ம என்ன செய்யறோங்கிறதெல்லாம் நோட் பண்ணி ஆண்டவர் அதை இந்த இடத்துல எழுதி கொடுக்கிறார். அதை யோவான் கிட்ட சொன்னார். அதனாலே என்னையும் என் ஆண்டவர் நோட் பண்றார். நான் அவருக்காக என்ன செய்யறேன்றத என் ஆண்டவர் நோட் பண்றார். எனக்காக அவர் ஜெபிக்கிறார், எனக்காக அவர் தன்னுடைய வார்த்தையை கொடுக்கிறார், என்னை ஆறுதல் படுத்துறார், என்னை பலப்படுத்துறார், எனக்காக என்ன செய்யறார். ஆனா நான் அவருக்கு என்ன செய்யறேங்கிறதையும் ஆண்டவர் நோட் பண்ணிக்கிட்டேதான் இருக்கிறார். இது நம்ம மனதில் நம்ம வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது. ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இப்ப இந்த இடத்துல இந்த சபையை வந்து செயல்பட்ட விதத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவ்வளோ ஆக்டிவான ஒரு சபை, ரொம்ப துரிதமாய் சுவிசேஷத்தை அறிவிச்சு நல்லா இருந்திருக்கிறாங்க, எல்லாமே இருக்கும்போது அந்த இடத்துல அவர் அப்ரிஷியேட் பண்ணாரு. ஆனால் இது நிமித்தம் இவர்கள் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டதை அவர் கஞ்சாடையாய் விடவில்லை. இதுதான் முக்கியமான விஷயம். நீ இவ்வளவு தூரம் எனக்காக பிரயாசப்பட்ட இது ஒண்ணுதானப்பா போன போது ஆண்டவர் சொல்ல, எல்லாம் நீ நல்லா இருக்குது இது ஒண்ணுதான பரவாயில்ல ஆண்டவர் சொல்ல, ஆகிலும் ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு குறை உண்டு. ஒரே ஒரு குறை தான் இவளை பத்தி அவருக்கு சொல்ல முடிச்சது, அந்த குறைவை ஆண்டவர் சுட்டி காட்டினார். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீ இவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எம் மேல வைக்கிற அன்பு அதுக்கு இதெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. புரியுதா? எம் மேல நீ வைக்கிற அன்புக்கு இதெல்லாம் நான் வச்சு நான் அதை காம்ப்ரமைஸ் பண்ணிட முடியாது. ஆதியில நீ என் மேல கொண்டிருந்த அந்த அன்பை நீ கண்டிப்பா கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியே ஆகணுங்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இதை இந்த வார்த்தை நம்ம எத்தனையோ தடவை யோசிச்சிருப்போம், எத்தனையோ தடவை மெசேஜ்லையும் கேட்டிருப்போம், ஆதியில கொண்டிருந்த அன்பை விட்டா என்று ஒரு பேரில் இருக்க குறைவு. ஆனா இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், இது ரொம்ப டெப்தான வார்த்தை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டா என்று உன் பேர் எனக்கு குறைவு. ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் பேரிலே அன்பு அப்படிங்கிறது ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் அதை ஊத்துறார். ரட்சிக்கப்படும் போது ஒரு அன்பு ஊற்றப்படும், அதுதான் ஆதி அன்பு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அந்த ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பு போயிடுது, போயிடுது. நம்ம வந்து நான் இன்னைக்கு அன்பா இருக்கிறேன் நம்ம சொல்றோம், அதெல்லாம் ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டது கிடையாது. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அந்த அந்த லெவல் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. இப்ப நான் அன்பா இருக்கிறேன் அது இல்ல, அதில் ஆண்டவர் சொல்றது இல்லை. ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அதைத்தான் ஆண்டவர் சொன்னார். ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு நபருக்குள் ஆண்டவர் ஒரு அன்பை ஊத்துறாரு, அந்த அன்பு அவனை அப்படியே தலைகீழ திருப்பி போடும். அதுதான் உண்மையான ரட்சிப்பு. எதையெல்லாம் அவன் நேசித்தானோ அப்படியே வெறுக்க வைக்கும், எதை வெறுத்தானோ அதை அப்படியே நேசிக்க வைக்கும். அவனால சும்மா ஒரு டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, கொஞ்சம் டைம் கிடைச்சாலும் ஜெபிக்க செலவு பண்ணுவான். கொஞ்சம் ஜெபிக்க விட்டுட்டான்னா குற்ற மனசாட்சி அவனை வாட்டும். ஒரு சின்ன கோபம், ஒரு சின்ன கசப்பு, ஒரு சின்ன தவறான ஒரு காரியம் ஒன்று பேசிட்டா, ஒன்று கேட்டுட்டா, ஒன்று செஞ்சிட்டா, உடனே அவன் வாதிக்கப்பட்டு அதுக்காக ஓடி, ஐயோ ஆண்டவரே உண்மை நான் துக்கப்படுத்திட்டேனே அப்படின்னு ஆண்டவர்கிட்ட போய் இனிப்பான். ஏன்னா ஆண்டவரை கொஞ்சம் கூட துக்கப்படுத்தி விடக்கூடாது என்பதிலே அவன் அவ்வளவு கவனமா இருப்பான். ஏன்னா அவன் ஆண்டவர் அவளை நேசிக்கிறான். ஆண்டவரை அவ்வளவு நேசிக்கிறதுனாலே ஆண்டவரை கொஞ்சம் கூட அவர் மனதை துக்கப்படுத்தி விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருப்பான். ஒரு சின்ன குறைவு வந்தாலும் அதை அவனால் அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. உடனே அதுக்கு அறிக்கையிட்டு அதை சரிப்படுத்துறதுக்கு தான் முதல் வேலையா பாப்பான். இதுதான் ஆதியிலே கொண்டிருக்கிறான். ஆனால் போக 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 இதெல்லாம் பழகி இதுதானே அந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்துடக்கூடாது. ஆதி அன்பை வந்து உண்மையை சொல்றேன், யாருமே டீச் பண்ண முடியாது, டீச்சே பண்ண முடியாது. அந்த டெப்த முழுசும் டீச் பண்ணவே முடியாது, சொல்லிக் கொடுக்க முடியாது, அனுபவத்துல தான் தெரியும். ஒரு கர்த்தரை அறியாத ஒரு நபருக்கு ஆதி அன்பு இதுதான். நான் இப்ப சொன்னதெல்லாம் சும்மா ஒரு மேலோட்டமான அடிப்படை அடையாளத்தை தான் சொன்னேன். ஆதி அன்பை அனுபவிச்சாதான் தெரியும். ஒருவன் அது ரட்சிக்கப்படும் போது உண்மையாகவே தன் பாவங்களை கர்த்தர் மன்னித்தார் என்கிறதை நினைச்சு அவன் அவருக்கு காண்பிக்கிற அந்த நன்றி உணர்வு, அதுதான் அந்த ஆதியிலே கொண்டிருக்கிறான். அந்த அன்பு நாளடைவிலே மாசக்கணக்கில் வருஷக்கணக்கில் போகும்போது ஆண்டவரை விட்டு போகும்போது தணிந்து போகிறது. அந்த கூர்மையான மனசாட்சி கெட்டு போகிறது. பாவங்களை சாதாரணமாய் சகஜமாய் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை வந்து விடுகிறது. வரக்கூடாது, வரக்கூடாது. இந்த விஷயத்தை ஆண்டவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வது இல்லை. ஒருபோதும் ஆண்டவர் ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இதுக்கு கடைசியில் அதுக்கு தெளிவா சொல்றாரு, நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன். இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பயத்தை உண்டு பண்ணுகிற ஒரு வார்த்தை என்னன்னா, மனம் திரும்பாவிட்டால். நம்ம என்ன நினைக்கிறோம், மனம் திரும்புதல் என்பது உலகத்து மனுஷனுக்கு தான் நினைக்கிறோம். உலகத்து மனுஷனுக்கு தான் மனது இல்ல, உலகத்து மனுஷன் பாவத்தின் அடிப்படையில் மனம் திரும்புறான். ஆனால் ரட்சிக்கப்பட்ட தெய்வ பிள்ளையும் ஒவ்வொரு நாளிலும் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு நம்ம இருக்கணும். இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு குறைவு வருகிறது என்றால் நான் உடனே மனம் திரும்பணும். நாளைக்கு ஒரு குறைவு என் வாழ்க்கையில் சம்பவிக்கிறது, நான் அதிலிருந்து நான் மனம் திரும்பணும். எப்பொழுது என் வாழ்க்கையில் என்ன குறைவு வந்தாலும் அதுல மனம் திரும்பணும். மனம் திரும்புதல் என்பது அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய விஷயம். ஏதோ ஒரு நாள் ரட்சிக்கப்பட்டவா நான் மனம் திரும்பிட்டேன், இல்ல, தினமும் ரட்சிக்கப்பட்ட பிறகு நம்ம மனம் திரும்ப வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே குறைவுகள் தலை தூக்குகிறதோ அப்பெல்லாம் நம்ம மனம் திரும்பணும். ஆண்டவர் என்னைக்குமே இந்த ஆதி அன்புங்கிற விஷயத்துல அவர் விட்டு கொடுக்கிறதே கிடையாது, காம்ப்ரமைஸ் ஆகிறதே கிடையாது. ஏன்னா நம்முடைய ஆண்டவருடைய காரியமே அன்புதான், அன்புதான் அவருடைய காரியம். கிறிஸ்தவ மார்க்கம் ஒரு அன்பின் மார்க்கம். தேவன் தம்முடைய ஒரே பெயரான குமாரனை விசுவாசிக்கன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்புனாலதான் அவர் நம்மளை தெரிந்து கொண்டார். ஆண்டவர் நம்ம கிட்ட பிரதானமாய் எதிர்பார்க்கிறது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அவர்கிட்ட அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோடு நாம் அவர்கிட்ட அன்பு காட்டணும்னு எதிர்பார்க்கிறார். அந்த அன்பு இல்லாமல் நம்ம என்னதான் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்வதே கிடையாது. நம்ம எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணலாம், எவ்வளோ பிரயாசப்படலாம், எவ்வளோ காரியத்தை செய்யலாம், ஆனால் ஆண்டவர் பேரில் அன்பு இல்லைன்னா அதற்கு மாற்றாக ஆண்டவர் ஏற்றுக்கொள்வதே கிடையாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நான் சொல்றேன், ஆதியில் ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அந்த அன்பு, அதுக்கு நம்மளை ரிட்டர்ன் ஆக சொல்றேன், மறுபடியும் அந்த இடத்துக்கு நீ வா, அந்த இடத்துக்கு நீ வா. ஆரம்பத்தில் என் மேல எவ்வளவு ஆசைப்பிச்சு, எவ்வளவு பிரயாசப்பட்ட, எவ்வளவு தாகத்தோடு என்னை தேடின, எவ்வளவு தூரம் வாஞ்சையோடு தேடினேன், ஒரு 10 நிமிஷம் கிடைச்சாலும் அந்த நேரத்தை வேதத்தை வாசிக்கும் ஜெபிக்கும் தேடினேன். இப்படியெல்லாம் இருந்தான, இன்னைக்கு நிலைமை என்ன, இதை தான் ஆண்டவர் கேட்கிறார். இன்னைக்கு நிலைமை என்ன, அதுக்கு திரும்பு. அதுக்கு திரும்பாவிட்டால் ஆண்டவர் சொல்ற எச்சரிப்பு ரொம்ப பயங்கரமா இருக்குது. இது எனக்கு உண்மையில் இருக்கிற குறைன்ட்டார் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, நீ மனம் திரும்பணும். மனம் திரும்புறது எப்படி மனம் திரும்பணும் சொல்றாரு, நீ என்ன நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து. ஃபர்ஸ்ட் அதை நினைந்தார். எப்பவும் லைஃப்ல வந்து டவுன்ஃபால் வந்தது, எப்பொழுது அந்த ஆதியில் கொண்டிருந்த அன்பு அந்த பிரயாசம் உங்களுக்கு எப்ப குறைஞ்சதுன்னு அங்க பாரு, எப்ப குறைஞ்சதுன்னு பாரு. இன்னைக்கு இல்ல, அது 4 வருஷத்துக்கு மேலே குறைஞ்சிருக்கும், 7 வருஷத்துக்கு மேல குறைஞ்சிருக்கும், 2 வருஷத்துக்கு மேலே குறைஞ்சிருக்கும். அது எப்பொழுது அந்த குறைவு உன் வாழ்க்கையிலே அந்த காம்ப்ரமைசிங் வந்துச்சு அதை பாரு. பார்த்துட்டு உன் கிரியைகளை மறுபடியும் அந்த நிலைமையிலிருந்து மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணுங்கிறார். புரியுதா? எப்பொழுது குறைஞ்சிச்சு அதை பார்த்துட்டு பாருங்க, இன்ன நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. இப்ப நம்ம ஏதோ கிரியை செய்யற ரைட்டு, ஆனா ஆண்டவர் சொல்றார் இது இல்ல, நீ ஆதியில நீ ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்பத்தில் நான் உன்னை தெரிந்து கொண்ட போது என்ன கிரியை செஞ்சியோ அதை செய். இன்னைக்கு நீ என்னமோ செய்யற ரைட்டு, அது அதெல்லாம் அதை வச்சு திருப்திப்படாத. நீ ஆதியில என்ன செஞ்ச அதை செய், அதுதான் எனக்கு திருப்திங்கிற. இன்னைக்கு நீ ஏதோ செய்யலாம், அது இல்ல, ஆதியில செய்த கிரியை தான் உண்மையான கிரியை. எதையுமே எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்காக நம்ம ஓடினது, எதையுமே நம்ம எதிர்பார்க்காமல் ஆண்டவருக்காக எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுது, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், அதைத்தான் சொல்றார், அதைத்தான் சொல்றார். இன்னைக்கு நம்ம நமக்கு வசதிக்கேற்ற மாதிரி நம்ம செய்யறதல்ல, அன்னைக்கு நம்முடைய வசதிக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தூக்கத்தை விட்டு நேரத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு எவ்வளவு தூரம் அவருக்காக அந்த அன்பினால ஓட முடிச்சுது அதைத்தான் சொல்றார். எவ்வளவு தூரம் ஒரு சின்ன காரியம்னா எவ்வளவு தூரம் அதற்காக நம்ம பிரயாசம் எடுத்தோம் அதைத்தான் அவர் சொல்றார். புரியுதா? அதனால இன்னைக்கு நம்ம செய்யறதை வச்சுட்டு நம்ம திருப்தியா இருக்க கூடாது. என்னைக்குமே நம்ம ரட்சிக்கப்பட்ட காலத்தில் ஆண்டவர் நமக்கு வச்ச அந்த லெவல் பார்த்தே நம்ம மெயின்டைன் பண்ணணுங்கிறார். அதுலேருந்து கொஞ்சம் கூட இறங்கிடாதுன்றார். அப்படி இறங்காம அப்படி மனம் திரும்பாம இருந்தால் நான் திடீர்னு வந்து நீ அறியாத நேரத்திலே விளக்கு தண்டை அதன் இடத்த வந்து எடுப்பேன். விளக்கு தண்டை எடுப்பேன்னா உண்மையில் நான் வைத்திருக்கிற அந்த கிருபை அது விலகிடுன்றார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை நான் சொல்றேன், எத்தனையோ பேர் அன்னைக்கு கூட நாங்கள் போன வாரம் சில ஊழியர்களாக சேர்ந்து ஜெபிச்சு, அப்ப ஜெபிச்சிட்ட பிறகு எங்க உள்ளத்துல ஒரே ஒரு காரியம், தேவ பிரசனம், தேவ மகிமை கர்த்தர் அளவில்லாமல் அந்த ஜெப நேரத்துல எல்லாம் ஊத்துறாரு. ஒவ்வொரு முறையும் நாங்கள் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அபிஷேகத்தை அப்படி ஊத்திட்டே இருக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது கடைசியில முடிச்சுட்டு நாங்கள் யோசிச்சோம், ஏன் இன்னைக்கு கர்த்தர் இப்படி ரெடி பண்றார். நிறைய பேருடைய காரியங்கள் நாங்கள் பல இடத்துக்கு போறோம் வரதை பார்க்கும்போது நிறைய பேருடைய வாழ்க்கையில காணப்படுகிற குறைவுகள், ஏதோ ஒரு காரியத்தினால எத்தனையோ சில தவறுகள், அதை பத்தி கொஞ்சம் கூட ஒரு ஃபீல் இல்லாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க எவ்வளவு தூரம் கத்தரி விட்டு தூரம் போயிட்டோன்றது தெரியாம ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க நிறைய பேர். அதை பார்க்கும்போது அப்ப எங்களுக்குள்ள நாங்கள் பேசிட்டோம், ஏன் நம்ம மேல ஆண்டவர் இந்த அபிஷேகத்தை ஊத்துறாருன்னா, எத்தனையோ பேருக்கு நான் ஊழியத்தை கழிச்சேன், ஆனா எத்தனை பேர் உண்மை இல்லாம போயிட்டாங்க. நீங்களாவது என் பாதத்தில் வந்து உட்கார்றீங்கன்னு நம்மளை ஆண்டவர் நேசிச்சு தான் அந்த அபிஷேகத்தை ஊத்திட்டு இருக்கிறாருன்னு நாங்கள் உணர்ந்தோம். புரியுது? அது கர்த்தர் பார்க்கிறாரு. எத்தனையோ பேர் உலகத்தின் காரியத்துக்காக, பணத்துக்காக, எத்தனையோ பொருளுக்காக ஆண்டவருடைய சித்தத்தை விட்டு எங்கேயோ போய் நிற்கும் போது, ஆனால் ஒரு சிலர் என் பிரசன்னத்தை என் சமூகத்தை நாடி வந்து நேரத்தை செலவு பண்றாங்களேன்னு பார்க்கும்போது ஆண்டவருடைய இருதயம் சந்தோஷப்படுது. அதுதான் உண்மை, நான் உணர்ந்து அது ரொம்ப அதுதான் உண்மை. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்து அந்த அன்புன்றது அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய சமூகத்தில் இருப்பதைத்தான் ஆண்டவர் ரொம்ப பிரதானமாக கேட்கிறார். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கணும், நான் ஆரம்பத்தில் என்ன நிலைமையில் என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆரம்பிச்சது, ஆனா இன்னைக்கு என் ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்குது. நம்மளை யாரோடையும் கம்பேர் பண்ண வேண்டாம். புரியுது? ஆண்டவர் நம்மளை வச்சு ரொம்ப அழகா சொல்ற பார்த்தீங்களா, இந்த இடத்துல நம்மளை யாரோடையும் உன்னை நீ கம்பேர் பண்ணாத, உன்னை மற்றவங்களோட கம்பேர் பண்ணாத, உன்னை உன்னோடைய கம்பேர் பண்ணு. இதுதான் அழகா ஆண்டவர் பேசுறது பார்த்தீங்களா. உன்னை மற்றவங்களோட நீ அவன மாதிரி இருக்கணும், இவன மாதிரி இருக்கணும் அதெல்லாம் சொல்லல. நீ இவன மாதிரி ஜெபம் பண்ண, அவன மாதிரி அதெல்லாம் வேண்டாம். நீ யாரையும் கம்பேர் பண்ணாத, நீ எப்படி இருந்தையோ அப்படி இரு. என்ன அழகுல வார்த்தை சொல்றது ஆண்டவர் சொல்றது பாருங்க. மற்றவங்களோட உன்னை கம்பேரே பண்ணல ஆண்டவர், நீ எப்படி இருந்த நினை அப்படி இரு, அதை கண்டினியூ பண்ணு. மற்றவங்களோட நீ பார்க்காத, நீ எப்படி உன் வாழ்க்கை ஆரம்பிச்சதோ, உன்னுடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி நான் ஆரம்பிச்சு வச்சனோ அதை கண்டினியூ பண்ணு, அதை மெயின்டைன் பண்ணு, அதை தான் நீ மெயின்டைன் பண்ணுங்கிறாரு. அதை நீ மெயின்டைன் பண்ணு. யாரையும் பார்த்து கம்பேர் பண்ண வேண்டாம், காப்பி அடிக்க வேண்டாம். உனக்கு நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதை கண்டினியூ பண்ணா போதும். அதை மட்டும் நீ இறங்காதங்கிறார், அதை மட்டும் நீ விட்டு இறங்காத. அப்போ இந்த இடத்தில் ஆண்டவர் சொன்ன விஷயம் அதுதான், அப்படி இல்லைனா கிருபை திடீர்னு போயிடும். எத்தனையோ பேர் ஆண்டவருடைய கிருபை இழந்து போயிடுறாங்க. கிருபை இழந்துட்டோம்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகவே முடியாது. புரியுதா? ரிட்டர்ன் ஆகவே முடியாது. ரொம்ப தூரம் போயிட்டா திருப்பி உள்ள வரவே முடியாது. அதனாலே நம்ம வாழ்க்கையில் இந்த மனம் திரும்புதல் எப்பவுமே அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மன திரும்பிட்டே இருந்தோம்னா நம்மளை மெயின்டைன் பண்ணிக்கலாம். அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். அடுத்து என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. இது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்தது, இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்பது பார்க்கும் பொழுது இவர்கள் விக்கிரக ஆராதனையும், இதை பத்தி இதுக்கு பெரிய ஹிஸ்டரி இருக்குது, விக்கிரக ஆராதனையும் இன்னும் பலவிதமான அருவறுப்பான காரியங்களை இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் செஞ்சிருந்தாங்க. அதாவது பல திருமணங்கள், இப்படி பல காரியங்கள் அந்த நிக்கோலாய் மதத்தின் ஜனங்கள்ட்ட இருந்துச்சு. அதையெல்லாம் நான் எப்படி வெறுக்கிறனோ அதே போல நீயும் வெறுக்கிற. அப்ப உங்களுடைய வாழ்க்கையிலே எதை வெறுக்க வேண்டுமோ நீ அதை வெறுக்கிற, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அதையும் அப்ரிஷியேட் பண்றார், அதையும் அப்ரிசியேஷன் கொடுக்கிறார். நான் நேசிக்கிறத நீ நேசிக்கணும், அதே நேரத்தில் நான் வெறுக்கிறதை நீ வெறுக்கிற. கடைசியா ஒன்று சொல்றாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆதி அன்பிலே நிலைத்திருந்து உன் ஆத்மாவை பத்திரமாய் பாதுகாத்து நான் வரும்பொழுது உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவனாய் நீ இருந்தா, ஜீவ விருட்சத்தின் கனி, அது எங்க தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி, இந்த வார்த்தையை நம்ம பார்க்கும்போது, ஆண்டவர் பூமியை ஸ்திரப்படுத்தி, ஒழுங்கின்மையாய் போன பூமியை ஒழுங்குபடுத்தி ஏதேன் என்கிற ஒரு தோட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். அந்த ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சார். அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தால் ஒருவன் இந்த உலகத்தில் மரணமே இல்லாம வாழ்ந்திருப்பான் இல்லையா? ஆனால் ஆதாமோ அதை புசியாமல் நன்மை தீமை அறியத்தக்கதான ஆண்டவர் விலக்கி வைத்து அந்த கனியை புசித்தான். அதனால் என்ன வந்தது, இவன் ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசித்து என்றென்றைக்கும் சாகாமல் உயிரோடு இராதபடிக்கு கர்த்தர் அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினார். இது பூமியிலே நடந்த விஷயம், இது பூமியிலே நடந்தது. ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். இங்க சொல்றது என்னன்னா, தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனி. இங்கேயும் ஏதேன் தோட்டத்தின் மத்தியிலே ஜீவ விருட்சத்தின் கனி இருந்துச்சு பூமியில, ஆதாம் உண்டாக்கப்பட்ட போது. ஆனா இங்க சொல்றது என்னன்னா, பூமியில இருந்த ஏதேன் கிடையாது, தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். அப்படின்னா இதுல என்ன தெரியுதுன்னா, ஆண்டவர் இந்த பூமியிலே எதையெல்லாம் அவர் செய்கிறாரோ அதை ஆண்டவர் தம்முடைய சமூகத்திலும் அந்த ஒரு காரியத்தை ஒரு மாதிரியை அங்க வச்சிருக்கிறார். இப்ப எடுத்துட்டீங்கன்னா, மோசேயை கர்த்தர் 40 நாட்கள் சீனாய் மலைக்கு கொண்டு போனார். அந்த 40 நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்தை எப்படியெல்லாம் அமைக்கணும்ன்றத பத்தி கர்த்தர் துல்லியமா அவனுக்கு சொல்லி கொடுத்தார். எப்படி செய்யணும், ஒவ்வொரு இன்ச் பை இன்ச், ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் அவனுக்கு சொல்லி கொடுத்தார். இதுலதான் இப்படி பண்ணணும். அவனை இறங்கி வரும் பொழுது சொல்றார் மோசே பார்த்து, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ செய்வாயாக. மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே நீ ஆசரிப்பு கூடாரத்தை செய்வாயாக சொல்லி அனுப்பினார். ஆசரிப்பு கூடாரன்னு பூமியில செய்யல, ஆனா மலை மேல அவன் மோசே சீனாய் மலையில் இருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் ஒரு மாதிரியை காமிச்சார், மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி செய்வாயாக. அப்படின்னா கர்த்தர் தம்முடைய சமூகத்தில், தம்முடைய ராஜ்யத்தில், அந்த பரதேசில், தம்முடைய இடத்திலே இந்த மாடல் அவனுக்கு வச்சிருந்தார். அந்த மாடலை காமிச்சார், காமிச்சு இதே மாதிரி இனி பூமியில செய்யினார். பூமியிலே ஆதாமுக்கு சரீர பிரகாரமாய் மரணமே இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர், பாவம் இல்லாமலும் மரணம் இல்லாமலும் வாழ்வதற்காக கர்த்தர் ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சார். புரிதல, பாவமும் இல்லாமல் மரணமும் இல்லாமல் வாழ்வதற்கு. ஒருவேளை ஆதாம் பாவமே செய்யாமல் இருந்து அந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிடாம இருந்து ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு இருந்தானா, இன்னைக்கும் ஆதாம் வாழ்ந்திருந்திருப்பான், இன்னைக்கும் ஆதாம் உயிரோடு இருப்பார் நம்ம பார்க்க முடியும் இல்லையா? இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 வயசு உள்ள ஒரு மனுஷனாக ஆதாம நம்மளால பார்க்க முடிஞ்சிருக்கும். ஆனால் அவன் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தை சாப்பிட்டு அவன் பாவம் செய்ததுனாலே, பாவம் செய்த மனுஷன் தொடர்ந்து வாழக்கூடாது, ஏன்னா பாவம் இல்லாமல் இருக்கும்போது தேவ மகிமையில வாழ்ந்தா அந்த வாழ்க்கை தொடரலாம். ஆனால் தேவ மகிமை போன பிறகு, பாவம் போன பிறகு, மனுஷனுடைய வாழ்க்கை துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கை ஆயிடுச்சு. அந்த துன்பம் நிறைஞ்ச வாழ்க்கையை மனுஷனுக்கு நிரந்தரமாக கூடாது. இதுல என்னன்னா ஆண்டவருடைய அன்பு தாங்க இதுல உச்சகட்டம். இதுல உண்மையா சொல்ல போனா ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் தோட்டத்திலிருந்து தண்டனை கிடையாது. நம்ம நினைக்கிறோம் தண்டனை கொடுத்து அவனை துரத்தி அடிச்சிட்டாருன்னு, தண்டனை கிடையாது, அது அவன் மேல் வச்ச அன்பு. அது ஏதேன் தோட்டத்தை விட்டு ஆண்டவர் துரத்துனது அன்பு. நம்ம நினைக்கிறோம் அது தண்டனை, தண்டனை கிடையாது. ஆண்டவர் வந்து நல்லது மாதிரி ஒண்ணு செஞ்சாலும் அது நல்லதுதான், கெட்டது மாதிரி ஒண்ணு செஞ்சாலும் அதுவும் நல்லதுதான். அதுதான் ஆண்டவருடைய காரியம். அவர் சேர்த்து அணைச்சிக்கிட்டாலும் நல்லதுதான், துரத்தி அடிச்சாலும் அதுவும் நல்லதுதான், ஆண்டவர் எதை செஞ்சாலும் நல்லதுதான். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏன் இவனை துரத்தி அடிச்சார் ஏதேன் தோட்டத்தை விட்டுனா, இவனுடைய வாழ்க்கையில தேவ மகிமை இழந்துட்டான். இனி அவனுடைய வாழ்க்கையில சாபம் வந்தாச்சு, வேதனை வந்தாச்சு. இந்த வேதனையுள்ள வாழ்க்கை அவனுக்கு தொடர்ந்துச்சுன்னா அதை விட கொடுமை எதுவுமே கிடையாது, நரகம். இல்ல யோசிச்சு பாருங்க, இப்ப 6000 வருஷம் இந்த உலகத்துல ரெத்தின் வேற சிந்தி அவன் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு போராடிட்டு இருக்கிறன்னா எவ்வளவு பெரிய தண்டனை அது. அதனாலதான் அவனுக்கு மரணம் வேணும்ட்டாரு. அதை சாப்பிட்டு அவன் சாகாம இருந்துடக்கூடாது, மரணம் அவனுக்கு கொடுத்தனும். ஏன்னா துன்பம் உள்ள வாழ்க்கை மனுஷனுக்கு தொடரக்கூடாது. அதனாலதான் ஆண்டவர் அதை வந்து தடுத்து அவனை ஜீவ வருஷத்தின் கனி அவனுக்கு விளக்குனார். ஆனா இப்ப நமக்கு என்ன சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அந்த தேவனுடைய பரதீசின் தோட்ட பரதீசில் இருக்கிறதான பரதீசின் மத்தியில் இருக்கிற அந்த ஜீவ வருஷத்தின் கனியை கொடுப்பேன். இப்ப நம்ம வந்து ஜெயம் எடுத்தாச்சு, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாச்சு, மரணத்தை வெற்றிகரமாய் நம்ம வாழ்ந்து மரணத்தை சந்திச்சாச்சு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படின்னு நம்ம வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து நம்முடைய ஓட்டத்தை முடிச்சாச்சு, உலக வாழ்க்கை மரணம் அடைஞ்சாச்சு, முடிஞ்சிருச்சு. இப்போ என்றும் ஆண்டவரோடு வாழ்கிற வாழ்க்கை, இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரமா இருக்கணும், இதுக்கு முடிவே வரக்கூடாதுன்றதுக்காக தான் ஜெயிச்ச பிறகு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுப்பேன். தோத்து போனவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி கொடுக்க மாட்டார், ஏன்னா அவன் வாழ்க்கை மோசமான வாழ்க்கை, வேதனையான வாழ்க்கை. ஆனா ஜெயிச்சவனுக்கு சந்தோஷமான வாழ்க்கை, அந்த சந்தோஷமான வாழ்க்கையை அவனுக்கு நிரந்தரமாக்கணும். அதனால நீ வெற்றி அடைஞ்சு வந்துட்டீங்கன்னா உனக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை கொடுத்து அந்த பரலோக வாழ்க்கை, என் மகிமையில நிறைஞ்சிருக்கிற வாழ்க்கை, என்னோடு வாழ்கிற வாழ்க்கை, அதை உனக்கு நான் நிரந்தரமாக்கி கொடுக்கிறேன் ஆண்டவர் சொல்றார். அப்போ ஆண்டவர் எவ்வளவு நல்லவர், நமக்காக ஜீவ விருட்சத்தை வைத்திருக்கிறார் நிரந்தரமான அவரோடு வாழ்வதற்காக. அப்ப இருந்து நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்காக பிரயாசப்படணும். அவர் நமக்காக பிரயாசப்படுறார், நமக்கு நடுவில் உலாவுகிறார், தம்முடைய வார்த்தைகளை நமக்கு தராரு, நம்மை போதிக்கிறார், நம்மை விசாரிக்கிறார், நம்முடைய பிரயாசத்தை கவனிக்கிறார். அவர் கேட்கறதெல்லாம் என் மேல முழு இருதயத்தோடு அன்பு கூறு, முழு ஆத்மாவோடு அன்பு கூறு, முழு பலத்தோடு அன்பு கூறு, முழு மனதோடு அன்பு கூறு, என் மேல ரொம்ப அன்பு வை. அந்த அன்பு எப்படி இருக்கணும், நான் உன்னை ரட்சித்த போது என்ன அன்புல உன்னை நான் ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும், அதை கடைசி வரைக்கும் கண்டினியூ பண்ணு. அதுல மட்டும் இல்லை, அதை விட்டு கொஞ்சம் கூட இறங்கிடாத, அதை விட்டு இறங்கி வாழறதுக்கு பழகிடாத. கொஞ்சம் இறங்கினாலும் உடனே அடுத்த நாள் திருப்பி ஏறதுக்கு பாரு. நேற்று நான் இருந்தேன், இன்னைக்கு இறங்கிட்டேன்னா மறுபடியும் நீ ஏறதுக்கு தான் பார்க்கணும். இறங்கின வாழ்க்கை வாழாத, அது ஆதி நிலைமைக்கே போ, அங்கேயே நில்லு. நீ எப்படி ஒரு காலத்துல இருந்தேன் அதை இன்னைக்கு ஹிஸ்டரியா சொல்லக்கூடாது, ஒரு காலத்துல அப்படி இருந்தேன், இல்ல இல்ல, இன்னைக்கு அது என் வாழ்க்கையில இருக்கணும். ஒரு காலத்துல அப்படி இருந்ததெல்லாம் தப்பு, முன்பெல்லாம் நான் எப்படி ஜெபிப்பேன் தெரியும், அது தப்பு. முந்தையெல்லாம் நான் எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டது, அது தப்பு. அது இன்னைக்கு இருக்குதா இல்லையான்றதுதான் கேள்வி. முந்தி நான் இருந்தேன்னு சொன்னாலே இன்னைக்கு நம்ம சரியா இல்லைன்னு அர்த்தம் இல்ல. முந்தி நான் இப்படி ஜெபிப்பேன் அப்படி நம்ம சொல்லிட்டோம்னாலே இன்னைக்கு நான் அப்படி இல்லைன்னு அர்த்தம். அப்ப ஆதியில் அன்பில் இல்லைன்னு அர்த்தம். முன்பு நான் இப்படி நம்ம இவ்வளவு பிரயாசப்பட்ட இப்ப இல்லைன்னா அது அர்த்தம், அதோட காரியமே நான் இப்ப குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். கண்டினியூ பண்ணணும். இன்னைக்கு அந்த அன்பு இருக்கணும், இன்னைக்கு அதை தாகம் இருக்கணும், இன்னைக்கு அந்த வாஞ்சம் இருக்கணும், இன்னைக்கும் ஆண்டவர் அவளை அதே அன்புல நம்ம நேசிக்கணும், இன்னைக்கும் அதே அளவுக்கு நம்ம கர்த்தர் மேல அன்பு வைக்கணும். அதை மெயின்டைன் பண்ணா இந்த உலகத்தை நாம ஜெயிப்போம், வாழ்க்கை வெற்றிகரமாய் கர்த்தருக்குள் கடந்து போகும், ஜீவ விருட்சத்தை கொடுப்பார், என்றென்றைக்கும் ஆண்டவரோடு நாம் வாழ்வோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய கர்த்தர், எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவென்றால், எபேசு சபை, இந்த சபையை கர்த்தர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எப்படி அறிமுகப்படுத்துகிறார்? ஏழு நட்சத்திரங்களை நான் வலது கரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்காம் சபையின் நடுவில் நான் உலாவுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சபையின் நடுவில் நான் உலாவுறேன், சபையில் ஆண்டவர் இருக்கிறேங்கிறார், நான் உலாவி வரேன். அந்த சபையின் தூதனுக்கு நீ எழுது, அந்த சபைக்கு ஆண்டவர் செய்தியை கொடுக்கிறார். அந்த சபையின் தூதனை பார்த்து நீ சொல்ற, எழுது, கர்த்தர் சபைக்கு தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஊழியருக்கு கர்த்தர் செய்தியை கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? அந்த சபை ஜனங்களை ஆண்டவர் நேசிக்கிறார், அதுதான் காரணம். ஒரு ஊழியக்காரனுக்கு கர்த்தர் செய்தியை கொடுக்கிறார்னா அதோடைய அடிப்படை காரியமே அந்த ஜனங்களின் மேல் ஆண்டவர் அன்பு வச்சிருக்கிறார்ன்றது தான். அந்த ஜனங்களோடு ஆண்டவர் பேச விரும்புகிறார் என்பதுதான் காரணம். அவங்களை அவரே நேரடியாய் நடத்தணும்னு ஆசைப்படுறான்றது தான் உண்மை. அந்த ஜனங்கள் வழிவிலகி போய்விடக்கூடாது என்பதில் கர்த்தர் அக்கறையா இருக்கிறான்றது தான் உண்மை. அந்த ஜனங்கள் பரலோகத்திற்கு எப்படி வந்து சேரணுங்கிறதுல கர்த்தர் கண்ணும் கருத்துமாய் இருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதுக்குதான் ஆண்டவர் செய்தி கொடுக்கிறார். அதற்காக தான் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை கொடுத்து நீ இதைத்தான் பேசணும்னு கர்த்தர் சொல்றார். ஏன்னா அவருக்கு தான் தெரியும் ஒவ்வொருத்தருடைய மனநிலைமை என்ன, ஒவ்வொருத்தருடைய பிரச்சனை என்ன, ஒவ்வொருத்தருடைய இழப்பு என்ன, ஒவ்வொருத்தருடைய போராட்டம் என்ன. அந்த நிமிஷத்தில் அவங்களுடைய என்ன சூழ்நிலையிலே அவங்க உள்ள நுழையிறாங்க, அந்த வாரத்தில் அவங்க எதை சந்திச்சாங்க, அவங்களுடைய சூழ்நிலை என்ன, எல்லாருக்கும் தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும், எல்லா காரியம் அவருக்கு தெரியும். அதை கர்த்தர் துல்லியமாய் தீர்க்க தரிசனமாய் தன் வார்த்தைகளின் மூலமா நேர பேசுவார் கர்த்தர். அதனாலதான் அந்த தூதர்கள் என்று சொல்லுகிற போதர்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு நான் இதை செய்யறேங்கிறார். ஏன்னா அவர் சபையின் மேல் வைத்திருக்கிற அன்பு, தம்முடைய ஜனத்தின் மேல் அவர் வைத்திருக்கிற அன்பு, தம்முடைய ஜனத்தை பாதுகாக்கும்படி அவர் எடுக்கிற அக்கறை, அவங்களுடைய பிரயாசங்கள் எல்லாத்தையும் கர்த்தர் கவனிக்கிறார். உன் பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன் பொறுமையை நான் அறிந்திருக்கிறேன், நீ என் நாமத்து நிமித்தம் இடைப்படையாமல் ஓயாமல் பிரயாசப்பட்டதை நான் அறிஞ்சிருக்கிறேன். ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறோங்கிறத கவனிக்கிறார். ஆண்டவர் இவ்வளவு தூரம் நமக்கு செய்யும் பொழுது நாம் அவருடைய நாமத்துக்காக என்ன செய்யறோங்கிறதையும் கவனிக்கிறார். அன்னைக்கு அவங்களை பார்த்து சொன்னார், என் நாமத்து நிமித்தம் நீ இழைப்படையாமல் பிரயாசப்பட்டேனார். இன்னைக்கு அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்ல முடியும்? என் நாமத்துக்காக நீ எவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டேன் நம்மளை பார்த்து என்ன சொல்ல முடியும்? எனக்காக நீ என்ன பிரயாசப்பட்டேன்னு கேட்டார்னா அது எவ்வளவு வேதனையா இருக்கும்? அப்படி இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய நாமத்திற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், அவருடைய நாமத்துக்காக நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும், அவருடைய நாமத்துக்காக நாம் பிரயாசப்பட வேண்டும், அவருடைய நாமத்துக்காக இழைப்படையாமல் பிரயாசப்பட வேண்டும். ஸ்தோத்திரம். அவர்கள் பிரயாசப்பட்டாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பு அதுதான் அவர்களை நித்தியத்திலே சேர்க்கும். நம்முடைய பிரயாசம் மற்றவர்களை பரலோகத்துக்கு கொண்டு வரும், ஆனால் நாம் ஆண்டவர் மேல் வைக்கிற அன்புதான் நம்மளை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நாம் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நிலைச்சிருந்தால் தான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம பிரயாசத்தினால மற்றவங்க கர்த்தரை அறிவார்கள், ஆனால் நம்ம பரலோகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு நம்முடைய பிரயாசத்தை வச்சு அல்ல, நம்ம ஆண்டவர் மேல் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நிலைச்சிருக்கிறத வச்சுதான் நம்மளை பரலோகத்துக்குள் ஆண்டவர் சேர்த்துக் கொள்ளுகிறார். அதுதான் உண்மை. ஆகையினாலே பிரயாசம் என்பது ஆண்டவர் மேல் வைக்கிற அன்புக்கு இணையாக நம்ம பெற்றிடக்கூடாது. ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பு அதை நம்ம கடைபிடிக்க வேண்டும், மெயின்டைன் பண்ணணும். அதிலிருந்து கொஞ்சம் நம்ம இறங்கி வந்துட்டா உடனே மனம் திரும்புன்றார். நீ மற்றவங்களை போல இருன்னு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லல, அவங்கள மாதிரி இரு, இவங்களை மாதிரி இல்லை, நீ எப்படி இருது அப்படி இரு, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். அவங்கள மாதிரி நீ இருன்னு யாரையும் கர்த்தர் சொல்ல, அதை மாதிரி நீ உன்னை மாத்திக்கோன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. நீ எப்படி ஆரம்பிச்சியோ உன் வாழ்க்கையை அதை கண்டினியூ பண்ணுங்கிறார், அதைத்தான் நீ செய்யுங்கிறார். வேற யார போலையும் கர்த்தர் நம்மள சொல்லல, நீ முன்னால எப்படி இருந்த அப்படி இரு, அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். வேற எப்படி மாறாத அதை நீ கண்டினியூ பண்ணு. அது இல்லைனா மனம் திரும்பி அந்த லெவலுக்கு திரும்பி வந்துருங்கிறார். அப்படி இல்லைனா திடீர்னு என் கிருபை உன்னை விட்டு விலகி போயிடுன்றார். எச்சரிப்பும் சேர்த்து கொடுக்கிறார். அடுத்தபடியா சொல்ற, நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தரின் கிரியைகளை நீ வெறுக்கிற, நல்ல விஷயம். ஆனாலும் நீ ஜெயம் கொண்டு நீ வரும்பொழுது தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்க, தோட்டத்தின் பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தை உனக்கு கொடுத்து என்றென்றைக்கும் என்னோடு வாழ்வதற்கு உனக்கு நான் கிருபை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லி முடிக்கிறார். ஸ்தோத்திரமாண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை நேரத்திலும் அப்பா எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்க்க ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு எவ்வளவு தூரம் இடைவிடாமல் எங்களுக்காக பிதாவினிடத்தில் ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புறீங்க, எங்க மேல எவ்வளவு அக்கறை எடுக்கிறீங்க, என்றென்றைக்கும் உங்களோடு வாழ்வதற்கு ஜீவ விருட்சத்தின் கனியை வச்சிருக்கிறீங்க. ஆனால் நாங்களோ ஆதியிலே கொண்டிருக்கிற அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்கிற ஒரே காரியத்தை எங்களிடத்தில் எதிர்பார்க்கிறீங்க அப்பா. நாங்கள் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் உங்க மேல் ஆதியிலே கொண்டிருந்த அன்பிலே நாங்கள் நிலைத்திராமல் இருப்பதற்கு அதை கர்த்த நீங்க ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால இப்பொழுதும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை நீங்க ரட்சித்த பொழுது எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நாங்கள் எப்படி இருந்தோமோ அந்த வாழ்க்கைக்குள் ஒவ்வொருவரும் இருக்க உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். நீங்க மகிமைப்படுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க அப்பா, வழி நடத்துங்க. சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை வரைக்கும் என்றென்றைக்கும் நிறைவாய் தங்கியிருப்பதாக, ஆமேன், ஆமேன்.